ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒப்பற்ற பலியாம் திருப்பலியை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலி வழியாக இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நம் அனைவரையும் வாழ்க்கையிலேயும் வழித்துணையாக வந்து வழிநடத்த வேண்டுமென்று சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி இணை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆமீ.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசிய நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதராயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயராகவும் மாசற்றராகவும் த தம் திருமுன் விளங்கப்படும். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாகியே அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புரவற்ற அருளை பொழிந்தருளால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறுபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணுளவையும் மண்ணுளவையும் அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகமெலும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இணைய குறையில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 47-54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன், அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆவேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டபோது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது கிறிஸ்து இன்று நம் அனைவருக்கும் வழங்குகின்ற வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் பவுலடியார் எபேசிய நகரத்து மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து எடுக்கப்பட்டது. சற்று நம் நினைவை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமென்றால், கடந்த காலங்களிலே முதல் வாசகமாக முதலிலே கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து வாசிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து வாசிக்க கேட்டோம். இன்று நாம் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே வாசிக்க தொடங்குகின்றோம். இன்னும் வரும் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து வாசிக்க கேட்க இருக்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் அந்த மக்களிடம் விளங்கிய பல்வேறு பிரிவினைகளை கண்டு கோபமுறுகிறார். இவ்வாறு பிரிவினைகளோடு வாழ்வது சரிதானா? அந்த பிரிவினைகளை அகற்ற வேண்டுமென்று தன்னுடைய கருத்துக்களை அவர்களுக்கு குறிப்பிட்டு கூறி அவர்களை செம்மைப்படுத்துகின்றார். கலாத்தியருக்கு எழுத கடிதத்திலே அந்த மக்களிடையே சட்டம் பெரிதா, சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதா, இறைவனின் அருள் பெரிதா என்ற வேறுபாடு அவர்கள் மத்தியில் இருந்தது. எனவே ஒருவர் மீட்பு பெற வேண்டுமென்றால் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமா இல்லையா என்று அவர்களுக்குள் தர்க்கம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சிக்கலை தீர்த்து வைப்பதில் கலாத்தியருக்கு எழுத கடிதத்திலே பவுலடியார் கவனம் செலுத்துகின்றார். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து எபேசிய நகரத்து மக்களுக்கு தன் கடிதத்தை எழுதும் பொழுது அந்த கடிதத்தில் கொஞ்சம் அன்பு மிளிருவதை பார்க்கின்றோம். சாந்தமும் மகிழ்ச்சியும் ஒரு இயல்பாகவே இந்த கடிதத்தில் இளையோடி செல்வதை இதை வாசிப்பவர்களாகி நாம் புரிந்து கொள்வோம். இதில்தான் இயேசுவின் அன்பை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுவார். அதிலே இன்று நாம் தொடக்கமாக அவர் ஆசீர்வாதங்களை அந்த மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். அவர் இறைவனுடைய பெயரால் அவர்களுக்கு ஆசி கூறி அவர்கள் இறைவனுடைய அருளை நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகின்றார். ஏனென்றால் கடவுள் நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பே முன் தேர்ந்து கொண்டார். நமக்கு நாம் மாசற்றவர்களாக இருக்குமாறு கடவுள் நம்மை தன் அன்பால் தேர்வு செய்தார் என்று அன்போடு வாஞ்சையோடு இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார் என்றால் அப்போ நமக்கு சுதந்திரம் இல்லையா? கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் வாழத்தான் பணிக்கப்படுகின்றோமா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். ஆனால் நாம் அவ்வாறு அடிமைகளாக வாழ்வதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. உலகம் தோன்றும் முன்னே கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இந்திய ஆன்மீக முறைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அதை மூன்று வகையாக குறிப்பிடுவார்கள். ஒன்று குரங்கு பக்தி, இரண்டு பூனை பக்தி, மூன்று கோழி பக்தி என்று பக்தியை மூன்று வகையாக பிரிப்பார்கள். ஒன்று குரங்கு பக்தி. இந்த குரங்கு எப்படி தன் குட்டியை தூக்கி செல்லும் என்றால், ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு போக வேண்டுமென்றால் இந்த குட்டியை தன் மார்போடு அணைத்து கொள்ளும். ஒரு கையால் குட்டியை அணைத்து கொண்டு இன்னொரு கையால் அடுத்த மரத்தின் கிளைகளை பிடித்து குரங்கு தாவுமாம். இப்படி தாவும் பொழுது அந்த குட்டி ரொம்ப பத்திரமாக தன் தாயை இறுக பற்றி கொள்ளுமாம். ஒருவேளை அப்படி தாவும் பொழுது அந்த குட்டி நழுவி கீழே விழுந்து விட்டால் அந்த தாய் குரங்கு அந்த குட்டியை பொருட்படுத்தாதாம். ஏனென்றால் இப்பொழுதே நீ இது உன்னால் தாக்கு பிடிக்கவில்லையே, நம் வாழ்க்கை முழுவதும் இன்னும் எத்தனை மரத்தை நாம் தாவ முடியும் என்று அதை தூக்கி எரிந்துவிட்டு சென்று விடுமாம். இது குரங்கு பக்தி. அதாவது இந்த பக்தியின்படி கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், கடவுள் நமக்கு அருள் தருகிறார். ஆனால் நாம் கடவுளின் அருளை உதறி தள்ளிவிட்டு மனம்போன போக்கில் வாழ்ந்தால், அவரை விட்டு விலகி வாழ்ந்தால் கடவுள் நம்மை புறம் தள்ளி விடுவார், கடவுள் நம்மை புறக்கணித்து விடுவார், நம்மை கண்டுகொள்ளவே மாட்டார் என்பது இந்த பக்தி மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர்களுடைய உள்ளார்ந்த கருத்து. இரண்டாவதாக பூனை பக்தி. இந்த பூனை எப்படி குட்டியை தூக்கி செல்லும் என்றால், பூனை கூர்மையான தன் பற்கள் நிறைந்த வாயிலே கவ்வி ஒவ்வொரு இடத்திற்கும் தூக்கி செல்லுமாம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கும். எப்படி இந்த கூர்மையான பல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தூக்கி செல்லுகிறது என்று. ஆனால் அந்த குட்டி பூனை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அது அங்கே அமர்ந்து கொள்ளுமாம். இது ஒரு வகையான பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்மை நமக்கு சுதந்திரம் எதுவும் கிடையாது, கடவுள் பாட்டு எங்கே தூக்கிட்டு போகிறாரோ அங்கு போக வேண்டும், அவர் இங்கு போட்டால் போக வேண்டும், அங்கு போக சொன்னால் போக வேண்டும், நமக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை என்ற கருத்தை உள்வாங்கியவர்கள் இந்த பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். மூன்றாவதாக கோழி பக்தி என்பது, கோழி எப்படி தன் குஞ்சுகளை வளர்க்கிறது என்றால், குஞ்சுகளை சுதந்திரமாக கோழி தாய் கோழி இட்டு செல்லும். அப்படி குப்பையை கிளறி அந்த குஞ்சுகளெல்லாம் உண்பதற்கு தன் உணவை எடுத்து கொடுக்கும். குஞ்சுகளும் அந்த உணவை சாப்பிடும். அப்பொழுது கழுகு வந்து விட்டது என்றால் இந்த தாய் கோழி உடனே குரல் கொடுத்து தன் குஞ்சுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து தன் இறக்கைகளுக்குள் அப்படியே பாதுகாத்து கொள்ளும். ஒருவேளை இந்த கோழியின் குரலை கேட்காமல் குஞ்சு கொஞ்சம் வேகமாக தள்ளி போய்விட்டது என்றால், கழுகு அதை தூக்கி சென்று விட்டது என்றால், தாய்க்கோழி முடிந்த அளவு பறந்து அதை போராடி எப்படியாவது தன் குஞ்சை மீட்பதற்கு முயற்சி செய்யும். அப்படியும் முயற்சி செய்து ஒருவேளை அந்த குஞ்சை பெற முடியாமல் போய்விட்டது என்றால் அந்த தாய்க்கோழி படுகின்ற வேதனையை அதை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். ஒரு 5-10 நிமிடங்கள் இங்கும் அங்கும் அது ஓடி ஒரு சத்தமிட்டு கொண்டு இழந்து விட்டோமே, எவனால் பாதுகாக்க முடியவில்லையே என்று அங்கலாய்த்து அலறுவதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். இந்த பக்தி ஓரளவு நம்முடைய கிறிஸ்துவின் பக்திக்கு ஓரளவு ஒத்துப்போகிறது. ஏனென்றால் இயேசு நம்மை படைத்து பாதுகாப்பதோடு மட்டுமல்ல நமக்கு உரிமையையும் கொடுக்கின்றார், சுதந்திரத்தையும் கொடுக்கின்றார், சுதந்திரமாக வாழ நமக்கு வழிகாட்டுகின்றார். அப்படி சுதந்திரமாக வாழும் பொழுது ஒருவேளை நாம் கடவுளின் அன்பை விட்டு புறக்கணித்து வெகு தொலைவு சென்று விட்டால் இறைவன் தன் வார்த்தையினால் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஒருவேளை இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்காமல் ஆபத்துக்கு சென்று விட்டாலும் மீண்டும் நமக்கு தன்னுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தால் நம்மை மீட்டு நம்மை மீண்டும் நம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். உலகம் தோன்றும் முன்னே கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டாலும் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கடவுளை அன்பை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம். ஒருவேளை கடவுளின் அன்பை புறக்கணித்து நாம் தீய வழியில் வாழ்ந்து தவறிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தீமையிலிருந்து நமக்கு துணை புரிந்து நமக்கு விடுதலை தந்து மீண்டும் புது வாழ்வு இயேசு தருகிறார். தன்னுடைய பாடுகளின் வழியாக நமக்கு வாழ்வை தருகின்றார். இத்தகைய இறைவன்தான் நம்முடைய இறைவன் என்பதை பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து கூறினார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை கேட்டோம் என்றால் சற்று காரசாரமாக இருக்கும். முதல் வாசகத்தை விட சற்று மாறுபட்ட விதத்திலே சற்று கடுமையான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். இயேசு, நான் அமைதியானவன், அமைதியை விரும்புகிறேன் என்று சொன்ன இயேசு இங்கு சற்று கோபப்படுவதை பார்க்கின்றோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் இவர்களை பார்த்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். இவர்கள் எல்லோரும் அவர்கள் அழிவான வாழ்க்கையில் அல்ல, மாறாக அவர்கள் இந்த மதத்தை, தங்களுடைய மதத்தின் சட்டதிட்டங்களை பயன்படுத்தி மக்களுக்கு துணை புரிவதற்கு பதிலாக தவறான வழியில் அவர்கள் நடத்தி சென்றதை கண்டுதான் இயேசு கோபம் கொள்ளுகின்றார். இப்படி நீங்கள் மக்களை நேரிய வழியில் இட்டு செல்லாமல் தவறான வழியிலே அவர்களை வழிநடத்துகிறீர்களே, இது சரிதானா? இது நியாயம்தானா? இவ்வாறு செய்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதை இயேசு அவர்களை பார்த்து சற்று கடுமையான வார்த்தைகள் வழியாக சாடுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஏதோ சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் இயேசு நம்மை பார்த்து கூறுகின்றார். நாமும் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றோம். நாம் எல்லாரும் ரொம்ப மோசக்காரர்கள் என்று சொல்ல முடியாது. நாமெல்லாம் நல்லவர்கள், நாள்தோறும் கோவிலுக்கு செல்பவர்கள், இறைவாக்கை வாசிப்பவர்கள், சிந்திப்பவர்கள் தான். ஆனால் நம்முடைய வாழ்வு அந்த கிறிஸ்துவின் வாழ்வுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வழிபாடோடு சில வெற்று சடங்குகளோடு நாம் நின்று விடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலம் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு நிகழ்ச்சியை கூறலாம். ஒரு பங்கிலே ஒரு பங்கு சாமியார் இருந்தார். அந்த பங்கு சாமியார் ரொம்ப பயந்த சாமியார். அவருக்கு இருட்டுனா பிடிக்காது, அதனால் லைட்டை போட்டுக்கிட்டு தான் தூங்குவார். வேறு எங்கே வெளியில் போனாலும் இருட்டி விட்டதென்றால் ஓடோடி வீட்டுக்கு வந்து விடுவார். ஒரு நாள் அவர் கிளை பங்கிற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றார். சென்றவர் அங்கு மக்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நேரம் போனதே தெரியவில்லை, இருட்டி விட்டது. இவருக்கு தான் இருட்டுனா பயமே, பயந்து நடுங்கி கொண்டே இவர் வீட்டுக்கு திரும்புகிறார். திரும்புகின்ற வழியில் பார்த்தால் ஒரு திருடன் இவர் கழுத்தில் கத்தியை வைத்து விட்டான். இவர் ஏற்கனவே பயந்த சாமியார், இப்போ திருடன் ஒரு கத்தியை வைத்த உடனே இவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. கையில் இருந்த பைய கீழே விழுந்தது. அந்த பையில் இருந்த ஸ்டோலும் தீர்த்த செம்பும் அந்த பக்கமாக போய் விழுந்தது. அப்போ தான் இவர் கழுத்தில் வைத்திருந்த கத்தியை அந்த திருடன் எடுத்தான். அவரை பார்த்து கேட்டான், நீ என்னப்பா சாமியா என்று கேட்டான். ஆமாப்பா, நான் ஏற்கனவே பயத்தில் கீழே 2-3 தடவை விழுந்து என் அங்கியெல்லாம் பாழாக போச்சு, எடுத்து சுற்றி பையில் வச்சேன், இப்போ நீ கழுத்தில் கத்தியை வச்ச உடனே என் உயிரே போச்சுப்பா, இதனால் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்று சொன்னார். இப்போ தாப்பா எனக்கு உயிரே வந்தது என்று அவனை பார்த்து சொன்னார். எப்பா நீ திருடனிலே கொஞ்சம் நல்ல திருடனாக இருப்ப போல இருக்கு, நான் செத்தேன்னு நினச்சேன், எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த, உனக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லைப்பா. ஆனால் இந்த வீடுகளை சந்தித்து வரும் பொழுது ஒரு வீட்டில் எனக்கு மட்டன் கட்லெட்டு கொடுத்தாங்க, அதுவும் இந்த பையில் தான் கிடக்குங்க, வா நம்ம ரெண்டு பேரும் எடுத்து அதை சாப்பிடுவோம் என்று சொல்லி அந்த பையை எடுத்து அந்த பையில் இருந்த மட்டன் கட்லெட்டை எடுத்து அவனுக்கு கொடுத்தார். உடனே அந்த திருடன் சொன்னார், வேண்டாம் ஃபாதர், நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நான் செவ்வாய்க்கிழமெல்லாம் கறி சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் அந்தோணியார் பக்தன், அந்தோணியாருக்கு பக்தனாக இருக்கிற நான் செவ்வாய்க்கிழமை இந்த கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க என்று சொன்னான். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருக்கு விரதம் இருப்பதோ அல்லது அன்றைய தினம் கறி சாப்பிடாமல் இருப்பதோ தப்பல்ல, ஆனால் அந்தோணியார் நாளன்று கறி சாப்பிட்டால் தப்பு என்று உனக்கு தெரிகிறது, ஆனால் அதே அந்தோணியார் நாளில் அடுத்தவங்களத்தில் கத்தி வைப்பது தப்புன்னு உனக்கு தெரியவில்லையே, அப்போ நீ கடைபிடிக்கிற சடங்கு சம்பிரதாயத்தினால் என்ன பலன்? நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து என் வாழ்க்கை செம்மைப்படுத்தவில்லை என்றால் அந்த சடங்கு சம்பிரதாயங்களினால் பலன் இல்லை. இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பார்த்து கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை கொஞ்சம் உள்நோக்கி பார்ப்போம். நாம் ஏதோ வெறும் பக்தி முயற்சிகளோடு நின்று விடுகிறோமா, அல்லது அந்த பக்தி முயற்சிகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் இன்னும் என் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்வு வாழ முன்வருகிறோமா? அப்படி முன்வந்தோம் என்றால் இறைவன் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நாம் தான் அவருடைய அன்பு மகன் மகள் என்பதை நினைத்து பூரிப்படைவார். இல்லையென்றால் அன்று பரிசேயர்களையும் சட்ட வல்லுநர்களையும் பார்த்து அவர் கோபம் கொண்டதைப் போலத்தான் இன்றும் நம்மை பார்த்து கோபப்படுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ அதை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க இறை அருளை வேண்டுவோம். நாம் ஒரே நாளிலே புனிதர்களாக மாறிவிட முடியாது, அது நம்ம வாழ்க்கையிலே பல சிக்கல்களை சந்திப்போம், சறுக்கல்களை ஏற்படுத்துவோம். இருந்தாலும் நாம் மனம் தளராமல் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு, ஏனென்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் நம்மேல் பல நலன்களை பொழிந்திருக்கிறார், தன்னுடைய அளவு கடந்த மீட்பை நமக்கு தந்திருக்கிறார், எனவே அந்த இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவரை பின்பற்றி வாழ, ஒரு உண்மை கிறிஸ்துவ மகனாக மகளாக வாழ இயேசுவிடம் அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.